ஓம் சாந்தி. 20/10/2014 காலைமுரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தீயவைகளை கேட்காதீர்கள். எங்கே நீங்கள் சத் சங்கத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் மாயாவின் தீய சங்கத்தில் போகக்கூடாது. தீய சங்கத்தின் தொடர்பினால் சந்தேகத்தின் ரூபத்தில் தூக்கம் வருகிறது. கேள்வி: இச்சமயம் எந்த ஒரு மனிதரையும் ஆன்மீகவாதி என்று கூற முடியாது. ஏன்? பதில்: ஏனென்றால் அனைவரும் தேக உணர்வில் இருக்கிறார்கள். தேக உணர்வுடையவரை ஆன்மீகமானவர் என்று எப்படி கூற முடியும்? ஆன்மீக தந்தை ஒரே ஒரு நிராகார தந்தைதான். அவரே உங்களுக்கு ஆத்ம உணர்வு அடைவதற்கான பாடங்களை சொல்லித்தருகிறார். சுப்ரீம் என்ற பட்டம் கூட ஒரு தந்தைக்கு தான் கொடுக்க முடியும். தந்தையை தவிர வேறு யாரும் சுப்ரீம் என்று கூற முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குழந்தைகள் இங்கே அமரும் போது பாபா நமக்கு தந்தையாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் என அறிகிறீர்கள். மூவரின் அவசியம் உள்ளது. முதலில் தந்தை, பிறகு படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியர், அதன் பிறகு குரு. இங்கே இவ்வாறு தான் நினைக்க வேண்டும். ஏனென்றால் புது விஷயம் அல்லவா? எல்லையற்ற தந்தையாவார். எல்லையற்ற என்றால் அனைவரின் தந்தை. இங்கே யார் வந்தாலும் இதை நினைவில் கொண்டு வாருங்கள் என கூறுவார்கள். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கையை உயர்த்துங்கள். இது அதிசயமான விஷயம் அல்லவா? எந்த பிறவியலாவது ஒருவரே தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் நினைக்கும் அளவுக்கு கிடைத்திருப்பாரா? அதுவும் சுப்ரீம். எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற டீச்சர், எல்லையற்ற குரு ஆவார். இப்படி எப்போதாவது யாராவது கிடைத்திருக்கிறார்களா? இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தை தவிர வேறு எப்போதும் கிடைக்க மாட்டார்கள். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கையை உயர்த்துங்கள். இங்கு அனைவரும் நிச்சய புத்தியோடு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மூவரும் முக்கியமானவர்கள்தான். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கிறார். இது மட்டும்தான் எல்லையற்ற ஞானமாகும். நீங்கள் பல்வேறு விதமான எல்லைக்குட்பட்ட ஞானத்தை படித்து வந்தீர்கள். சிலர் வக்கீலாகிறார்கள், சிலர் சர்ஜன் ஆகிறார்கள். ஏனென்றால் இங்கே டாக்டர், ஜட்ஜ், வக்கீல் அனைவரும் தேவையல்லவா? அங்கே அவசியமில்லை. அங்கே துக்கத்தின் விஷயம் எதுவுமில்லை. இப்போது பாபா அமர்ந்து எல்லையற்ற பாடங்களை நமக்கு கொடுக்கிறார். எல்லையற்ற தந்தைதான் எல்லையற்ற பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார். பிறகு அரைக்கல்பத்திற்கு எந்த பாடமும் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு முறைதான் பாடம் கிடைக்கிறது. அதன் பலன் 21 ஜென்மங்களுக்கு பயனை அடைகிறோம். அதாவது அதனுடைய பலன் கிடைக்கிறது. அங்கே டாக்டர், வக்கீல், நீதிபதி யாரும் கிடையாது. இது நிச்சயம் அல்லவா? சரியாக அப்படிதான் உள்ளதல்லவா? அங்கே துக்கம் கிடையாது, கர்ம போகமும் கிடையாது. பாபா கர்மங்களின் விளைவுகளை புரிய வைக்கிறார். அந்த கீதையை சொல்லக்கூடியவர் இவ்வாறு சொல்கிறார்களா என்ன? நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என பாபா கூறுகிறார். அதில் கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தெய்வீக குணங்கள் உடைய மனிதன். ஷிவ் பாபாவிற்கு வேறு எந்த பெயரும் கிடையாது. அவருக்கு இரண்டாவதாக வேறு பெயர் கிடையாது. நான் இந்த சரீரத்தை கடனாக பெறுகிறேன் என தன்னை கூறுகிறார். இந்த சரீரம் என்ற வீடு என்னுடையது அல்ல. இதுவும் கூட இவருடைய வீடாகும். அதாவது பிரம்மா பாபா. ஜன்னல்கள் போன்ற அனைத்தும் இருக்கின்றது. நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை, அதாவது எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. ஆத்மாக்களை படிக்கவும் வைக்கிறேன் என தந்தை புரிய வைக்கிறார். இவருக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அதாவது ஆன்மீக தந்தை என கூறப்படுகிறது. வேறு யாருக்கும் ஆன்மீக தந்தை என்று கூற முடியாது. இங்கே இவர் எல்லையற்ற தந்தை என குழந்தைகள் அறிகிறீர்கள். இப்போது ஆன்மீக மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் ஆன்மீக மாநாடு கிடையாது. அவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் கிடையாது. தேக உணர்வுடையவர்கள். குழந்தைகளை ஆத்ம உணர்வுடையவராகுங்கள் என பாபா கூறுகின்றார். தேக உணர்வை விட்டுவிடுங்கள். இப்படி யாரும் கூற மாட்டார்கள். ஆன்மீகம் என்ற வார்த்தையை இப்போது போடுகிறார்கள். முன்பு மதங்களின் மாநாடு என்றுதான் கூறினார்கள். ஸ்பிரிச்சுவல் என்பதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்றால் நிராகார தந்தை. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆன்மீக குழந்தைகள். ஆன்மீக தந்தை வந்து உங்களை படிக்க வைக்கிறார். இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நான் யார் என்பதை பாபாவே வந்து தெரிவிக்கிறார். கீதையில் கூட இது கிடையாது. நான் உங்களுக்கு எல்லையற்ற படிப்பினையை கொடுக்கிறேன். இதில் வக்கீல், நீதிபதி, டாக்டர் யாருடைய அவசியமும் இல்லை. ஏனென்றால் அங்கே சுகமே சுகம். துக்கத்தின் பெயர் அடையாளம் கிடையாது. இங்கேயோ சுகத்தின் பெயர் அடையாளம் கிடையாது. இதற்கு தான் மறைந்துவிட்டது என கூறப்படுகிறது. சுகம் என்பது காகத்தின் எச்சத்திற்கு சமம். சிறிதளவு சுகம் மட்டுமே இருந்தால் எல்லையற்ற சுகத்தின் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? தேவி தேவதா ராஜ்யம் இருந்தபோது சத்தியம் 100% இருந்தது. இப்போதோ பொய்யே பொய். இது எல்லையற்ற ஞானமாகும். இது மனித சிருஷ்டி என்ற மரம். இதனுடைய விதையாக நான் இருக்கிறேன் என நீங்கள் அறிகிறீர்கள். அவருக்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது. மனிதர்களுக்கு இந்த ஞானம் இல்லை. நான் சைத்தன்ய விதையாக இருக்கிறேன். என்னை ஞானக்கடல் என்கிறார்கள். ஞானத்தினால் ஒரு நொடியில் கதி சத்கதி கிடைக்கிறது. நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். என்னை தெரிந்து கொள்வதால் குழந்தைகளாக உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது. ஆனால் இது ராஜ்யம் அல்லவா? சொர்க்கத்தில் பதவிகள் வரிசை கிரமத்தில் நிறைய இருக்கிறது. பாபா ஒரே ஒரு படிப்பை படிக்க வைக்கிறார். படிக்கக்கூடியவர்கள் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். இதில் வேறு எந்த படிப்பின் அவசியமும் கிடையாது. அங்கே எந்த நோயும் கிடையாது. நயா பைசா வருமானத்திற்காக படிப்பை படிக்க மாட்டார்கள். நீங்கள் இங்கிருந்து எல்லையற்ற சொத்து எடுத்து செல்கிறீர்கள். இந்த பதவி நமக்கு யாரோ கொடுத்திருக்கிறார் என அங்கே தெரியாது. இதை இப்போதுதான் புரிந்து கொள்கிறீர்கள். எல்லைக்குட்பட்ட ஞானத்தை நீங்கள் படித்து வந்துள்ளீர்கள். இப்போது எல்லையற்ற ஞானத்தை படிக்க வைப்பவரை பார்த்து விட்டீர்கள். தெரிந்து கொண்டீர்கள். தன்னை தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். நம்மை படிக்கவும் வைக்கிறார் என அறிகிறீர்கள். சுப்ரீம் டீச்சர் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். உண்மையான சத்குருவாகவும் இருக்கிறார். இது எல்லையற்ற ராஜயோகமாகும். அவர்கள் வக்கீல், மருத்துவம் போன்றவற்றை தான் கற்பிப்பார்கள். ஏனென்றால் இந்த உலகம் துக்கத்தினுடையதாகும். அது அனைத்தும் எல்லைக்குட்பட்ட படிப்பாகும். இது எல்லைக்கப்பாற்பட்ட படிப்பாகும். பாபா உங்களுக்கு எல்லையற்ற படிப்பை படிக்க வைக்கிறார். இவர் தந்தை, டீச்சர், சத்குரு என கல்பகல்பமாக வருகிறார். பிறகு படிப்பை சத்தியுகம் திரேதாயுகத்திற்காக படிக்க வைக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். பிறகு மறைந்து போகிறது. நாடகத்தின்படி சுகத்தின் சொத்து நிறைவடைகிறது. இதை எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறார். அவருக்குதான் பதீத பாவனர் என்ற பெயர். கிருஷ்ணரை தாயும் நீயே, தந்தையும் நீயே, பதீத பாவனர் என்றோ கூறுவார்களா? இவருடைய பதவி மற்றும் அவருடைய பதவியில் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. என்னை தெரிந்து கொள்வதால் நீங்கள் ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை பெற முடியும் என பாபா கூறுகிறார். இப்போது கிருஷ்ண பகவான் இருக்கிறார் என்றால் யார் வேண்டுமானாலும் உடனடியாக புரிந்து கொள்வார்கள். கிருஷ்ணரின் பிறவியை யாரும் தெய்வீகமாக அலௌகிகமாக பாடவில்லை. தூய்மையினால் மட்டும் பிறக்கிறார். தந்தையோ யாருடைய கர்ப்பத்திலிருந்தும் வரவில்லை. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆத்மாதான் படிக்கிறது என புரிய வைக்கிறார். அனைத்து சாஸ்திரங்களும் நல்லது கெட்டது ஆத்மாவில்தான் இருக்கிறது. எப்படி கர்மம் செய்கிறார்களோ அதுக்கேற்ப அவர்களுக்கு சரீரம் கிடைக்கிறது. சிலர் நிறைய துக்கத்தை அடைகிறார்கள், சிலர் ஒற்றை பார்வை உடையவராக, சிலர் காது கேளாதவர்களாக பிறக்கிறார்கள். கடந்த காலத்தில் செய்த கர்மத்தின் பலன் இது என கூறுகிறார்கள். ஆத்மாவின் கர்மத்திற்கு ஏற்ப நோயான உடல் கிடைக்கிறது. நம்மை படிக்க வைக்கக்கூடியவர் காட்ஃபாதர் என இப்போது குழந்தைகள் அறிகிறீர்கள். காட் டீச்சர் காட் குரு ஆவார். அவருக்கு காட் பரமாத்மா என்கிறார்கள். அதை இணைத்து பரமாத்மா சுப்ரீம் சோல் எனவும் கூறுகிறார்கள். பிரம்மாவிற்கு சுப்ரீம் என்று கூற முடியாது. சுப்ரீம் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், தூய்மையிலும் தூய்மையானவர். பதவிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கிறது. கிருஷ்ணருக்கு என்ன பதவி இருக்கிறதோ அது மற்றவருக்கு கிடைக்காது. பிரதம மந்திரியின் பதவியை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். பிரம்மாவின் பதவி தனியாகும். பிரம்மா விஷ்ணு சங்கரின் பதவி தனியாகும். பிரம்மா விஷ்ணு சங்கர் தேவதைகளாவர். சிவனும் பரமாத்மா ஆவார். இருவரையும் இணைத்து சிவசங்கர் என எப்படி கூறுவார்கள்? இருவரும் தனித்தனி அல்லவா? புரிந்து கொள்ளாத காரணத்தால் சிவசங்கரரை ஒன்று என கூறுகிறார்கள். பெயரும் அவ்வாறே வைக்கிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபாதான் வந்து புரிய வைக்கிறார். இவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் தந்தை இருக்கிறார், டீச்சரும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். வயதாகும் போது குருவிடம் செல்கிறார்கள். தற்காலத்தில் சிறிய வயதில் கூட குருவை அமைத்துக் கொள்கிறார்கள். குரு இல்லை என்றால் தவறுகள் நடந்துவிடும் என நினைக்கிறார்கள். 60 வயதிற்கு பிறகு குருவிடம் சென்றார்கள். அது வானப்பிரஸ்த நிலையாகும். நிர்வாணம், அதாவது சப்தத்திலிருந்து விடுபட்டு இனிமையான அமைதியான வீட்டிற்கு போவதற்காக அரைகல்பம் நீங்கள் முயற்சி செய்தீர்கள். ஆனால் யாருமே போக முடியாது என்பது தெரியவில்லை. மற்றவர்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? ஒருவரை தவிர வேறு யாரும் வழிகாட்ட முடியாது. அனைவரின் புத்தியும் ஒன்று போல இல்லை. சிலரோ கதைகள் கூறுகிறார்கள். அதனால் நன்மை இல்லை, முன்னேற்றமும் இல்லை. இப்போது நீங்கள் தோட்டத்தின் மலர்களாகிறீர்கள். மலரிலிருந்து முள்ளாகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் முள்ளிலிருந்து மலராக தந்தை மாற்றுகிறார். நீங்கள்தான் பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரி ஆகிறீர்கள். 84 பிறவிகளை எடுத்து எடுத்து சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக பதீத்தமாகிவிட்டீர்கள். பாபா ஏணிப்படியை பற்றி முழுமையாக புரிய வைத்திருக்கிறார். இப்போது மீண்டும் பதீத்தத்திலிருந்து எப்படி பாவனமாக முடியும்? இது யாருக்கும் தெரியாது. ஓ பதீத்த பாவனா வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என பாடுகிறார்கள். பிறகு நதிகள் கடலை பதீத்த பாவனன் என்று நினைத்து கொண்டு அங்கே சென்று நீராடுகிறார்கள். கங்கையை பதீத்த பாவனி என்கிறார்கள். ஆனால் நதிகள் எங்கிருந்து தோன்றுகிறது? கடலிலிருந்து தோன்றுகிறதல்லவா? இது அனைத்தும் கடலின், அதாவது கடல் நீரால் உருவான சந்ததிகள். எனவே ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் சத்சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். வெளியே கெட்ட சங்கத்திற்கு சென்றீர்கள் என்றால் மிகவும் தவறான விஷயங்களை கூறுவார்கள். பிறகு இவ்வளவு விஷயங்களையும் மறந்து போவார்கள். கெட்ட சங்கத்திற்கு போவதால் ஏமாற்றம் ஏற்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த விஷயங்களை மறக்கக்கூடாது. பாபா நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து அழைத்து செல்கிறார். இந்த நிச்சயத்தோடு நீங்கள் வந்துள்ளீர்கள். அது அனைத்தும் உலகியல் லௌகீக படிப்பு, லௌகீக மொழிகள். இதுவோ அலௌகீகமானது. என்னுடைய பிறவி கூட அலௌகீகமானது என பாபா கூறுகிறார். நான் கடனாக பெறுகிறேன், பழைய செருப்பை எடுக்கிறேன். பழையதிலும் பழையது, எல்லாவற்றையும் விட பழைய செருப்பு இது. பாபா எடுத்துள்ள இந்த உடலை லாங் போட் எனவும் கூறுகிறார்கள். இது எவ்வளவு எளிய விஷயம். இது மறக்கக்கூடியதல்ல. ஆனால் மாயை இவ்வளவு எளிய விஷயங்களையும் மறக்க வைக்கிறது. தந்தை தந்தையாகவும் இருக்கிறார். எல்லையற்ற பாடங்களை சொல்லியும் கொடுக்கிறார். வேறு யாரும் சொல்லித்தர முடியாது. எங்காவது கிடைத்திருக்கிறதா என்று சென்று தேடுங்கள் என பாபா கூறுகிறார். அனைவரும் மனிதர்கள். அவர்கள் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பகவான் ஒரே ஒரு ரதத்தை தான் எடுக்கிறார். அவருக்கு பாக்யசாலி ரதம் என்று பெயர். பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆக்குவதற்காக அவருக்குள் பாபா பிரவேசமாகிறார். மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய மணி. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகிறார். சிவபாபா இவரையும் மாற்றுகிறார். உங்களையும் இவர் மூலமாக உலகத்திற்கு அதிபதியாக்குகிறார். விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை நடக்கிறது. இதுவே ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான ராஜயோகமாகும். இப்போது இங்கே அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பலரின் காதுகளிலிருந்து வெளியேறிவிடுகிறது. சிலர் தாரணை செய்து கூறவும் செய்கிறார்கள் என்பது பாபாவிற்கு தெரியும். அவர்களுக்கு மகாரதி என்ற பெயர். கேட்டு தாரணை செய்கிறார்கள். மற்றவர்களுக்கும் ஆர்வத்தோடு புரிய வைக்கிறார்கள். மகாரதியாக இருப்பவர்கள் புரிய வைத்தால் உடனே புரிந்து கொள்வார்கள். குதிரைப்படையினரிடமிருந்து குறைவாக புரிந்து கொள்வார்கள். காலாட்படையிடமிருந்து அதைவிட குறைவாக புரிந்து கொள்வார்கள். மகாரதி யார், குதிரைப்படையினர் யார் என பாபாவிற்கு தெரியும். இப்போது இதில் குழப்பமடைவதற்கு எந்த விஷயமும் இல்லை. ஆனால் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் குழப்பமடைகிறார்கள். பிறகு தூங்கிவிடுகிறார்கள். கண்களை மூடிக்கொண்டு அமர்கிறார்கள். வருமானம் அடையும் போது தூக்கம் வருமா? தூங்கிக்கொண்டே இருந்தால் எப்படி தாரணையாகும்? கொட்டாவி விடுவதால் களைப்பாக இருக்கிறார்கள் என பாபா புரிந்து கொள்வார். வருமானத்தில் ஒருபோதும் களைப்படைவதில்லை. கொட்டாவி என்பது மனச்சோர்வின் அடையாளமாகும். ஏதாவது ஒரு விஷயம் உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தால் கொட்டாவி நிறைய வரும். இப்போது நீங்கள் பாபாவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே குடும்பமும் இருக்கிறது. ஆசிரியராகவும் ஆகிறீர்கள். வழி காண்பிப்பதற்காக குருவாகவும் ஆகிறீர்கள். மாஸ்டர் குரு என கூறப்படுகிறது. எனவே இப்போது பாபாவின் வலது கரம் ஆக வேண்டுமல்லவா? இப்போதுதான் நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும். நரனிலிருந்து நாராயணனாகும் தொழிலை தவிர மற்ற அனைத்து தொழில்களிலும் நஷ்டம் இருக்கிறது. அனைவரின் வருமானமும் அழிந்து போகக்கூடியது. நரனிலிருந்து நாராயணன் ஆகும் படிப்பை பாபாதான் கற்பிக்கிறார். அப்படி என்றால் எந்த படிப்பை படிக்க வேண்டும்? யாரிடம் நிறைய பணம் இருக்கிறதோ அவர்கள் இங்கேயே சொர்க்கம் இருக்கிறது என நினைக்கிறார்கள். தந்தை காந்தி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தாரா? அட, உலகம் அதே பழைய தமோ பிரதானமாக இருக்கிறதல்லவா? மீண்டும் துக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ராமராஜ்யம் என்று எப்படி கூற முடியும்? மனிதர்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்கள். முட்டாள்களுக்கு தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. புத்திசாலிகள் சதோ பிரதானமாக இருப்பார்கள். இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இதில் எதுவுமே தன்னையிடம் கேட்க வேண்டிய அவசியமில்லை. பாபாவிடம் கடமைப்பட்டவர் படைப்பின் ஞானத்தை கொடுத்தல். அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முரளியில் அனைத்தையும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அனைத்து விஷயங்களுக்கும் பதில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. கேட்பதற்கு என்ன இருக்கிறது? தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது என்றால் எப்படி கேட்க முடியும்? எவர் ஹெல்தி, 21 பிறவைகளுக்கு எவர் ஹெல்தியாக வேண்டுமென்றால் இங்கு வந்து புரிந்து கொள்ளுங்கள் என நீங்கள் போர்டில் எழுதலாம். நம்மை படிக்க வைப்பவர் காட்ஃபாதர் என குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள். காட் டீச்சர், காட் குரு, அவருக்கு காட் பரமாத்மா என்கிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. பாபா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நன்கு தாரணை செய்து ஆர்வத்தோடு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுவிடக்கூடாது. சம்பாதிக்கும் நேரத்தில் கொட்டாவிடக்கூடாது. 2. பாபாவின் வலது கரமாகி நிறைய பேருக்கு நன்மை செய்யவும். நரன்லந்து நாராயணனாக மாறி மற்றவர்களை மாற்றும் தொழில் செய்ய வேண்டும். வரதான் ஆன்மீக புன்னகை மூலமாக முகத்தில் மகிழ்ச்சியின் பொலிவை காண்பிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மை மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சி என்றால் ஆன்மீக புன்னகை. சத்தம் போட்டு சிரிப்பது கூடாது, ஆனால் புன்முறுவல் செய்யவும். யாராவது திட்டினாலும் கூட தங்களின் முகத்தில் துக்கத்தின் அலைகள் வரக்கூடாது. சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் 1 மணி நேரம் பேசினார், நான் 1 நொடிதானே பேசினேன் என யோசிக்காதீர்கள். 1 நொடிதான் பேசினீர்கள் என்றாலும், யோசித்தீர்கள் என்றாலும் முகத்தில் அந்த வாட்டம் ஏற்பட்டால் தோல்வி அடைந்து போவீர்கள். 1 மணி நேரம் பொறுத்து கொண்டீர்கள், பிறகு பலூனிலிருந்து கேஸ் சென்று விட்டது. உயர்ந்த வாழ்க்கையின் லட்சியமுடைய விசேஷ ஆத்மாக்கள் இவ்வாறு கேஸ் பலூனாக இருக்கக்கூடாது. ஸ்லோகன்: குளிர்ச்சியான உடல் உடைய யோகி தானும் குளிர்ச்சியாக இருப்பார்கள், மற்றவர்களையும் குளிர்ச்சியான பார்வையாலேயே மகிழ்ச்சி அடைய செய்கிறார்கள், அதாவது திருப்தி அடைய செய்கிறார்கள். ஓம் சாந்தி.